الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا صدق الله مولانا العظيم إلا قبل الجيم நம்மையெல்லாம் ஏகமாய் படைத்தால் இந்த எல்லா வல்லல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு சொன்னோம். அவன் தனித்தவன், அவனுக்கு இணை புரிய கிடையாது என்று சாட்சி வருகிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா நேரங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் ஆரம்பத்திலே உபதேசிக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது அன்புக்குரிய நபி சர்தார் யாகம் சையீதுல் அன்பியா இவன் முஸ்லீன் ஹஜரத்தின் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு பிள்ளையார்கள் அனைவர்கள் மீதும் என்னென்று சலாத்தையும் சலாமையும் தெரிந்து கொண்டே இருப்பானார். وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை நல்லவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பேரருளும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அவன் மாளிகையிலே வந்து சங்கியோடு உணர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியவர்கள், நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற சங்கை மிக்க ரமலான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மாதத்திலே வந்து சேர இருக்கிறது. அந்த ரமலானுக்கு முன்னிருக்கின்ற ஷாபான் மாதத்தை ரமலான் மாதத்துக்குரிய தயாரிப்புக்குரிய மாதம் என்று சொன்னால் கூட மிகையாக. ஷாபான் மாதத்துடைய பிறகு பைதத்துக்கு பிறகு நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை கூட நோக்க வேண்டாம், பசி இருக்க வேண்டாம். ரமலானில் வரக்கூடிய சங்கி மிக்க ரமலானுடைய பரவலான நோன்பை நோட்பதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என்பதை சந்திர பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார். அப்படிப்பட்ட ரமலான் மாதத்தை வரவேற்பதற்காக எல்லோரும் ஆவலோடு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஏன் அந்த ரமலானை நாங்கள் வரவேற்க போகிறோம், அதில் என்ன அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்பதை கூட நாங்கள் ஒரு அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்குகின்ற மாதம், பாவ மன்னிப்பு விசேஷமாக மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதம், நரகத்தில் இருந்து விடுதலை பெறுகின்ற மாதம், சொர்க்கம் கிடைக்கின்ற மாதம் என்றெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். சங்கையானவர்களே, இந்த ரமலான் மாதத்துக்குள்ளே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே செய்திருக்கின்ற சகல பாவங்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகின்ற ஒரு நாள். ஆனால் அந்த பாவத்தை பற்றி இரண்டு விதமாக இஸ்லாம் சொல்கிறது. ஒன்று அல்லாஹுக்கும் அடியாளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம், இன்னொன்று அடியார்கள் அடியாளர்களுக்கு மத்தியில் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். அல்லாஹுக்கும் அடியாளுக்கு சம்பந்தப்பட்ட பாவங்களை அல்லாஹ் உடனே அவன் மன்னிக்கிறான். அடியாளர்கள் அடியாளர்கள் சம்பந்தப்பட்ட பாவங்களை அவர்களோடு தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்காத வரைக்கும், அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிப்பு வழங்காத வரைக்கும் அல்லாஹ் அதனை மன்னிப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கியானவர்களே, இதன் அடிப்படையிலே முக்கியமான ஒரு தலைப்பு ஒவ்வொரு முறையும் அடிக்கு ஒரு முறை சகல சங்கீமிக்கு வளமாக்கள் பின்வரும் வேடங்களிலே எங்களுக்கு சொல்லி தருகின்ற ஞாபகப்படுத்துகின்ற ஒரு விடை. மனித உரிமைகளிலே மிக முக்கியமாக கண்ணியம் கொடுத்த ஒரு விஷயம், பிள்ளைகளாக பிறந்த ஒவ்வொருவர்களும் பெற்றோர்களுடைய விஷயத்திலே நடந்து கொள்ளக்கூடிய முறை. அதில் அவர்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்து சொர்க்கம் போனவர்களும் இருக்கிறார்கள். பெற்றவர்களுக்கு செய்த அநியாயங்கள் காரணமாக இந்த உலகத்திலே அண்டல்பட்டு அவதிப்பட்டு நெசுங்கி நாசமாகி போய் ஆகத்திலும் அல்லாவிடத்திலே சிக்குண்டவர்களும் இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அந்த சங்கை மிக்க ரமலான் வருவதற்கு முன்பதாக இந்த மனித உரிமையில் விசேஷமாக பெற்றோர்களோடு நாங்கள் நடந்து கொண்ட முறையில் ஏதாவது தவறுகள் இருப்பின் அவைகளை திருத்தி அவர்களோடு மன்னிப்பு கேட்டு எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்வதற்காகவே இந்த குத்துபாவை இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்கிறேன். சங்கியானவர்களே, ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், நாயகமே நான் யாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? சொன்னார்கள், தாயோடு நடந்து கொள்ளுகிறேன். இரண்டாவது முறை கேட்கிறார்கள், நாயகமே நான் யாருடைய கடமையை நான் உலகத்தில் அதிகமாக செய்ய வேண்டும்? சொன்னார்கள், உடனே தாயுடைய கடமையை செய். மூன்றாவது முறை கேட்டார்கள், சொன்னார்கள், தாயுடைய கடமையை செய். விடவில்லை அந்த நபி தோழர் அவர்கள். மீண்டும் கேட்கிறார்கள், நாயகமே நான் யாருடைய கடமையை செய்ய வேண்டும்? நான்காவது முறைதான் அந்த திருவாரத்தில் சொன்னார்கள், உன்னுடைய தந்தையுடைய கடமையை செய், தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொன்னார்கள். சங்கையானவர்களே, தாயுடைய அந்தஸ்து தந்தையை விட அல்லாஹுடைய பார்வையில் மிக மகத்தானதாக இருக்கிறது, இரண்டு மடங்கு மகத்தானதாக இருக்கிறது. ஏன் தாய்க்கு மூன்று முறைகள் அருமை ரசூலுல்லாஹ் உரிமையை கொடுத்து விட்டு அந்த மூட்டில் ஒரு பகுதியாகிய ஒரே ஒரு முறை தந்தைக்கு உரிமையை ரசூலுல்லாஹ் கொடுத்தார். ஆனால் தந்தை தகுதிகளை குறைத்தவர் என்பதல்ல, தாயின் சிரமம் ஒரு குழந்தையை ஈண்டெடுத்து பெற்றெடுத்து அவனை வளர்த்து ஆளாக்கி அவனோடு படுகின்ற கஷ்டங்கள் அல்லல்கள் துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் இவைகள் அளவு கடந்தது என்பதை ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு உணர்த்தி காட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் பேசினார். சங்கியானவர்களே, இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் பல முறைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த ஹதீஸ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். சங்கியானவர்களே, நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் கேட்டார்கள், அலா உனபி உக்கும் பி அக்பரில் கபாயிர், உங்களுக்கு நான் பெரும்பாவங்களை பற்றி சொல்லி தரட்டுமா என்று கேட்டார்கள். நபி தோழர்கள் எப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்வார்கள், கேட்டுக்கொள்ளலாமே அமல் செய்யலாமே என்று ஆர்வத்தோடு ரசூலுல்லாஹை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீ ரசூலுல்லாஹுடைய நபி தோழர்களுடைய பண்பாடு சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள், பலா யார சொல்லுங்களா ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்களே, பெரும்பாவம் அதனால தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என்று ஆர்வத்தோடு கேட்கிறார்கள். சொன்னார்கள், அல் இஸ்ராகு பில்லா, முதலாவது அல்லாஹ் ஒரே ஒருவன், அவன் ஏகத்துவமானவன், அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, அவன் தன்னன் தனியானவன், அந்த ரப்பு உலகத்தை ஆட்சி செய்கிறான் படைத்தான் பரிபாலிக்கிறான் போஷிக்கிறான் சகல விஷயங்களை அவன் செய்கிறான், ஆனால் அவனுக்கு இன்னொரு தெய்வம் அவனோடு சேர்த்து இருக்கிறார்கள் என்று அல்லாஹுக்கு யாராவது ஒருவர் இதை வைத்து அல்லாஹுக்கு மாற்றமாக மற்ற தெய்வங்களை வழங்கினார், இது மிகப்பெரிய ஒரு பாவம். இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் முதலாவது சொன்ன விஷயம். இரண்டாவது மனித உரிமைகளில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பெரும்பாவத்தில் முதலாவது பெரும்பாவம் உகூக்கல் வாலிதை, தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பெற்றவர்களுக்கு நோவினை செய்வது என்பதை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கியாளர்கள் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய உரிமையிலே அல்லாஹுக்கு இணை வைப்பது முதலாவது பாவம், மனிதர்கள் மனிதர்களுடைய உரிமையின் விஷயத்தில் முதலாவது பாவம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றவர்களை அநியாயம் செய்வதும் அட்டூழியம் புரிவதும் பெற்றோர்களுடைய மனதை நோவடிப்பதும் தொந்தரவு கொடுப்பதும் அவர்களுடைய கடமைகளை சரிவர செய்யாமல் இருப்பது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். சங்கியானவர்களே, இறைவன் அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்லும் பொழுது வவஸ்தைனல் இன்சான பிவாலிதைஹி, நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பெற்றவர்களிடத்தில் நல்ல முறையில் உபகாரத்தோடு நடக்க வேண்டும் என்று வசிய செய்திருக்கிறோம். பலகீனத்துக்கு மேலால் பலகீனத்தோடு அவனுடைய தாய் அந்த குழந்தையை சுமந்திருந்தார், இரண்டு வருடங்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தார். அரிசுருளி, மனிதனே நீ எனக்கும் நன்றி செலுத்து, ஒளி வாரிதை உன்னை ஈண்டெடுத்து உன்னை வளர்த்த மாதா பிதாக்களுக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் தபாரக வதால திருமறைகளை சொல்கிறார். சங்கியானவர்களை பாருங்கள், அனிஸ்குர்லி அல்லாஹ்வின் முதலாவது கடமை, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், மனித உரிமையில் முதலாவது கடமை உங்கள் பெற்றவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, முதலாவது நன்றியை உங்கள் பெற்றவர்களுக்கு செலுத்துங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சங்கி அரபர்களே சிந்தனை செய்து பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், எவ்வளவு அழகான ஒரு பண்பாட்டை விழுமியங்களை இஸ்லாமிய நல்ல பண்பாடுகளை சொல்லித் தருகிறது. இட் கேரக்டர் இஸ் ஃப்ளோஸ், எவ்ரி திங் இஸ் ஃப்ளோஸ். ஒரு மனிதனுடைய பண்பு கெட்டு விட்டால் எல்லாமே கெட்டு விட்டது. ஒரு மனிதனுடைய செல்வம் இழந்து விட்டான் என்று சொன்னால் அது ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது. இவன் இன்று உழைக்கிறான், செல்வம் இல்லாமல் போனது, நாளை உழைக்க முடியும். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் குன்றி விட்டது, குறைந்து விட்டது என்று சொன்னால் கொஞ்சம் அவனுக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ், எவ்ரிதிங் இஸ் லாஸ். ஒரு மனிதனுடைய பண்பு, அவனுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் கெட்டு விட்டது என்று சொன்னால் எல்லாமே கெட்டு விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டார் என்று ஒரு ஆங்கில கவிதை சொல்கிறது. சங்கியாளர்கள் சிந்தனை செய்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெற்றவர்களுக்கு தெரியவுடைய கடமையை இஸ்லாம் உணர்த்துகிறது. அந்த பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். கேட்டார்கள், நாயகமே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், எல்லா அமல்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான், எல்லா அமல்களையும் அல்லாஹ் விரும்புகிறான், தொழுகை அல்லாஹ் விரும்புகிறான், குர்ஆன் ஓதுவதை விரும்புகிறான், ஜிக்ர் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், ரசூலுல்லாஹி ஸல்வாத் ஓதுவதை விரும்புகிறான், சங்கியானவர்களே நல்ல அறங்களை விரும்புகிறான், தர்ம தரிசனங்களை விரும்புகிறான், ஜகாத்தை விரும்புகிறான், ஹஜ்ஜை விரும்புகிறான், நோம்பை விரும்புகிறான், எல்லாவற்றையும் அல்லாஹ் விரும்புகிறான். அவர் கேட்கிற கேள்வியை பாருங்கள், குறிப்பிடப்பட்ட பர்வான தொழுகைகளை கடமைகளை அவர் தொழுது விட வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இரண்டாவது சொன்னார்கள், கேட்கிறார்கள் இப்படி சொல்றது எல்லாரும் கொழுத்து தும்மாயு நாயகமே, நீங்கள் இதை பற்றி சொன்னீர்கள் தொழுகை, அல்ஹம்துலில்லாஹ், அது என்னுடைய மனசுக்கு திருப்தியாக இருக்கிறது. ஆனால் தும்மாயு, அதற்கு பிறகு அல்லாஹ்க்கு மிக நேசத்துக்குரிய ஒரு அமலை சொல்லித்தார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு ஹதீஸையும், ஒவ்வொரு குரானுடைய வசனத்தையும் பரிபாலிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுதும், நாங்கள் அதனை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, முதலாவது அல்லாஹ்வுடைய கடமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறார், இரண்டாவது மனித உரிமைகளில் தன்னுடைய பெற்றவர்களை பற்றி பேசுகிறார். இங்கே பாருங்க, இந்த ஹதீஸின் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முதலாவது அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரிய அமல் அந்தந்த நேரத்தில் பரவலான கடமைகளை ஒரு மனிதர் சொல்வது அல்லாஹ்வுக்கு மிக நேசமானது என்றார்கள். இரண்டாவது விஷயத்தை சொன்னார்கள், பில்லுல் வாலிதை, ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றவர்களுடைய கடமைகளை சரிவர செய்வது என்று சொன்னார். இது மனித உரிமையில் முதலாவது கடமை. கொழுத்து
சிலர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்பதில்லை.
அவர்களை அல்லாஹ் ஒருவேளை மன்னிக்கிறார், இல்லை அவர்களுடைய தண்டனையை அல்லாஹ் ஆகரத்தில் கொடுப்பதற்காக அல்லாஹ் சேமித்து வைத்திருக்கிறார். எத்தனை நானாமார்கள், எத்தனை காக்காமார்கள், எத்தனை மாமாமார்கள், எத்தனை சகோதரர்கள் உலகத்தில் இருந்தார்களே, பாவம் செய்தார்கள், கணக்கு இல்லை, மன்னிப்பு கேட்கவும் இல்லை, இப்படியே இருந்தார்கள், இறந்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிக்காவிட்டால் அவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் ஆகரத்திலே யுஆஹிரு இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் அதனை சேமித்து தாமதப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லது அவர்களுக்கு தண்டனை ஆகரத்தில் கொடுக்கிறான், ஒரே ஒரு பாவத்தை தவிர. குல்லு துனூப் யுஅக்கிருல்லாஹு மின்ஹா மா யஷா, அல்லாஹ் நாடிய வரைக்கும் சில பாவங்களுக்குரிய பரிகாரங்களை அல்லாஹ் பின்படுத்தி வைக்கிறான். இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இல்லா உகூகல் வாலிதே, பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்கின்ற நோவினைகள் தொந்தரவுகளை தவிர. தங்கையானவர்களே, பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யாராவது ஒரு உதாசீனம் செய்து அவர்களுடைய மனசை நோக்கடித்தால் இது பெரியதொரு பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பாவத்தை தவிர அல்லாஹ் அந்த ஆகமத்தில் அந்த அடியாருக்கு கொடுக்கிறது இல்லை. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஅஜ்ஜிலுஹு லிஸாஹிபிஹி ஃபில் ஹயா கப்ல் மமாத், எந்த பெற்றவர்களுக்கு எந்த பிள்ளைகள் அநியாயம் செய்தார்களோ, எந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றவர்களுடைய கடமைகளை உதாசீனப்படுத்தினார்களோ, எந்த பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பாவப்படுத்தினார்களோ, அந்த பிள்ளைகளுக்குரிய தண்டனையை உலகத்தில் அவர்கள் இறப்பதற்கு முன்பதாக ஹயாத்தோடு அல்லாஹ் அவர்களை அனுபவித்து விடாமல் அல்லாஹ் ஓசியப்படுத்த மாட்டான் சொன்னார்கள். எந்த பாவத்துக்கும் பரிகாரம் ஆகரத்திலே உண்டு. ஆனால் பெற்றவர்களுக்கு செய்கின்ற இந்த பெரிய துரோகம், அதற்குரிய பரிகாரம் தண்டனையை அந்த செய்த பிள்ளை உலகத்தில் ஹயாத்தோடு அனுபவிக்காமல் அவனுக்கு மூத்து வராது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிந்தனை செய்திருப்பார்கள், எங்கே இருக்கிறது விஷயம்? இந்த உலகத்தில் பெற்றவர்கள் எல்லாம் அவமதிக்கப்படுகிறார்கள். சகோதரர்களே, அண்மையில் ஒரு ஜனாதா வீட்டுக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அந்த ஜனாதாவுடைய மகளார் ஜனாதா வீட்டில் நிற்கிறார். அவரை பார்த்து மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், இந்த மனிதர் இவருடைய தாயினி பதுவாவுக்கு உள்ளானவர், தாய் அவருடைய இறுதி காலத்தில் சொல்லியிருந்தார், என்னுடைய மகன் இன்னாரை பெயர் குறிப்பிட்டு இவர் என்னுடைய ஜனாதாவுக்கு கலந்து கொள்ளவும் கூடாது, என்னுடைய ஜனாதாவில் ஒரு வாரி தங்கி ஊத்தவும் கூடாது, நான் இறந்து போனால் என்னுடைய ஜனாதா கிரிகைகளுக்கு அவனுடைய பையில் இருந்து பைசா ஒன்று கூட செலவு செய்யப்படாது. எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், தாயுடைய பதுவா. அதே நேரத்தில் அதே மனிதர் தன்னுடைய தந்தையுடைய ஜனாதாவுக்கு வந்திருக்கிறார். மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், ஒரு வாரத்துக்கு முன்பதாக இவர் பஜாரிலே மரக்கறி வாங்குவதற்காக வந்திருந்த நேரத்தில் அவர் பேசிய ஒரு வார்த்தை, அவர் சொன்னாரா, அப்பாவுக்கு இறந்து போனவருக்கு 116 வயது, 116 வயது, 220 நாட்கள் இருக்கும். இவர் சொல்லியிருக்கிறார், மகன் 50 யானைகளை பார்க்க முடியும், என்னுடைய வாப்பாவை பார்க்க முடியாது. ஏன்? வயது, மலம் கழிக்கிறார், சிறுநீர் கழிக்கிறார், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, அன்புகிறார், அலறுகிறார், ஆனந்தப்படுகிறார், கோபப்படுகிறார், அதனால 50 யானைகளை பார்க்க முடியும், என்னுடைய வாப்பாவை பார்க்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். சகோதரர்களே, அவரும் ஜனாதாவுக்கு வந்திருந்தார், எல்லா மக்கள் போல அவரும் இருந்திருந்தார். சகோதரர்களே, சிந்தனை செய்து பார்கள், இப்படி ஏகப்பட்ட பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், பிள்ளைகளை அன்பாக பாசமாக வளர்க்கிறோம், எங்களுடைய பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைபாடு செய்திருந்தால் எங்கள் பிள்ளையை பாசமாக வளர்த்தாலும் நாங்கள் பெற்றவர்களுக்கு செய்த குறையை அல்லாஹ் நிவர்த்தி செய்வதற்காக எங்கள் பிள்ளைகள் மூலமாக உலகத்தில் அல்லாஹ் தண்டிக்காமல் எங்களுக்கு மோத்து வரவே வராது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கையார்களை சிந்தனை செய்து பார்கள். இன்னொரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் பல விஷயங்களை சொன்னார்கள். அல்லாஹ் அந்த குர்ஆன் அதுக்கேத்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் அல்லாஹ் சொல்றான், வகவா ரப்புக அல்லா தஃபுது இல்லா இயா, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய முதலாவது கடமை. இரண்டாவது அல்லாஹ் வசனத்தில் பயன்படுத்துகிறார், வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. மனிதா, மனிதா, உன்னுடைய பெற்றவர்களுக்கு நீ உபகாரமாக நடந்து கொள். அவர்களுடைய தள்ளாத வயதை அடையும் பொழுது உன்னுடைய உமாவும் வாப்பாவும் இரண்டு பேர் இருக்கலாம், அல்லது இரண்டு பேரில் ஒருவர் இருக்கலாம். ஆனால் அவர்களை பார்த்து, அவர்களுடைய செயல்முறைகளை பார்த்து நீ சீ என்று கூட சொல்லக்கூடாது. அவர்களுடைய செயல்பாடுகளை விழாத்தம் கர்வமா பொறுப்பவும் கூடாது. வெப்புலகமா கௌரம் கரீமா சங்கையாக பேசு. சகோதரர்களே, முதிய வயதை அடையும் பொழுது ஒரு மனிதன் மீண்டும் குழந்தையாகிறார், மீண்டும் குழந்தையாக. குழந்தை பருவத்தில் ஒரு மனிதனுக்கு எதிரே பகுத்தறிவோடு செயல்படுத்த முடியாதோ, இது போல வயது முடிந்த பிறகு ஒவ்வொரு முதியவர்களுக்கும் சுயமாக ஒன்றை செய்ய முடியாத ஒரு நிலை குழந்தை பருவம் உண்டாகும். சகோதரர்களே, பார்க்கிறோம் இல்லையா, உலகத்திலே மலம் கழித்த குழந்தை மாதிரி வயசானவர்கள் மலம் கழிக்கிறார்கள். சிறுநீர் கழித்து சுத்தம் செய்ய முடியாத மாதிரி வயதானவர்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள். குழந்தையை தொட்டிலே படுத்தது போல இவர்கள் முதியவர்கள் பாயிலே பெட்டிலே படுத்ததை பார்ப்பது இல்லையா? சிறியவர்களுக்கு பிசைந்து சாப்பாடை வாயில் ஊட்டுவது போல முதியவர்கள் பல்லெல்லாம் உகுந்து அவர்களுக்கு சாப்பாட்டை பிசைந்து நாங்கள் ஊட்டுவது இல்லையா? சிறிய குழந்தையை நடை பழகுவதற்காக அவைகளுக்குரிய வசதிகளை மூன்று ரோதை பேசிக்கலை செய்து நடை பழக்குவது போல, கம்புகளை கட்டி நடை பழக்குவது போல முதியவர்கள் கம்புகளை ஊண்டி சோர்களை பிடித்து மெதுமெதுவாக நடப்பது இல்லையா? குழந்தைகளுக்கு பகுத்தறிவது இல்லாதது போல பெற்றவர்களுக்கும் என்னை தெரிகிறதா, என்னை புரிகிறதா, நான் வந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பாருங்கோ என்று சொன்னாலும் வயதானவர்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லையே, யார் நீங்களோ கேட்கிறது நாங்க பார்க்கறது இல்லையா? சகோதரர்களே, இது உலகத்தின் வளமை. அல்லாஹ்வை சொல்லிவிட்டான், முதிய பருவத்தை அடையும் பொழுது மீண்டும் அவன் குழந்தை பருவத்தை அடைந்து கொள்கிறான். அவனுக்கு முடிவட்ட தெரியாது, மீசை கத்திரிக்க தெரியாது, தாடி வட்ட தெரியாது. சகோதரர்களே, செருப்பு கூட போட தெரியாது, ஆடை கூட போட முடியாது, கஷ்டம். அந்த பருவத்தில் நீங்கள் அவர்களுடைய கடமையை செய்யும் பொழுது குழந்தையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டங்கள் சுமக்க வேண்டி வரும். இந்த நேரத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து சீனு கூட சொல்லாதீங்கோ, சொர்க்கம் வேணுமா செய்வோம். உங்களுடைய மனங்களை கழிந்தார்கள் தானே, கஷ்டப்பட்டார்கள் தானே, இன்னல்களையும் கஷ்டங்களையும் சுமந்து கொண்டார்கள் தானே. ஆனால் இன்று நாகரீகம் அநாகரீகமும் நிறைந்த காலம். ஆனால் பெற்றோர்களுடைய கடமை விஷயத்திலே பிள்ளைகள் மிகவும் கவனம் குறைவாக இருக்கிறார்கள். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வாலிபர் ஓடி வந்து சொன்னார், நாயகமே, என்னுடைய தந்தை நான் கலட்டி வைத்திருந்த என்னுடைய சேட்டுக்குள்ளில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டார், எனவே அவர்களை கூப்பிட்டு நீங்கள் விசாரியுங்கள் நாயகமே என்று சொல்கிறார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறைப்பாட்டை விசாரிப்பதற்காக தகவல் அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கடுமையான வெயில், பாலைவனம் மணல் சுட்டுக் கொண்டிருக்கிறது, ஒரு குச்சை ஊண்டி முதுகு வளைந்த முடி நிறைந்த ஒரு முதுமை நிறைந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள், நடு நடுங்கி ரசூலுல்லாஹ் சபைக்கு வந்தார். நீங்கள் யார் வாப்பா இருக்கின்ற பொழுது ஏ நாயகமே, நீங்கள் தானே என்னை வர சொன்னீர்கள், என்னுடைய மகனுடைய பையில் இருந்து பணம் எடுத்த ஒரு குற்றவாளியாக என்னை நீங்கள் வர சொன்னீர்களே விசாரிப்பதற்காக, அந்த முதியவர் தான் நான் என்று சொன்னார். அருமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கொஞ்சம் கசித்தன. அந்த வயதானவரை பார்த்து, முதியவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உண்மையிலே உங்களுடைய மகனுடைய பையில் இருந்து பணத்தை எடுத்தீர்களா? வந்தவர் கண் கலங்கியவராக சொன்னார்கள், நாயகமே, இவன் சிறியவனாக இருந்தால் எதுவும் பிடிக்க முடியாதவனாக, நடக்க முடியாதவனாக, சுமக்க முடியாதவனாக, செய்ய முடியாதவனாக இருந்தால் அவனை நான் பராமரித்தேன், எது வேண்டுமோ கேட்டான் அவனுக்கு நான் செய்து கொடுத்தேன். ஆனால் இன்று வளர்ந்து வாழ்வனானால் நான் வயது முதிர்ந்த ஒரு கிழவனானேன், எனக்கு உழைக்க வசதி கிடையாது, வருமானம் கிடையாது, என் பிள்ளை என் மகன் நான் பட்டெடுத்து என் செல்வந்தாரை உழைத்திருக்கிறான் என்று தைரியத்தோடு அவனுடைய பையில் இருந்த பணம் எடுத்து நாயகமே இது குற்றமா சொல்லுங்கள் என்று கேட்கிறான். சகோதரர்களே, அதை பெருமான செல்லாம இசைவர்கள் அணுகு விட்டார்கள். சொன்னார்கள், மகனே, நீ செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு, உன்னுடைய தந்தை தான் பையில் இருந்து பணம் எடுத்திருக்கிறார், நன்றாக தெரிந்து கொள், நீயும் நீ உழைத்த செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு அர்ப்பணம் என்று சொல்லி அனுப்பினார்கள். பெருமானார் சொல்லலாம் தந்தையார் அவர்களை சிந்தனை செய்திருப்பார், என்னுடைய காணி, என்னுடைய வீடு, என்னுடைய பங்களா, என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம் பெற்றவர்களுக்கு இல்லையே, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை ஆளாக்கினார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தார்கள், அந்த பெற்றவர்களுடைய உரிமைகள், அவர்களை பற்றி அன்பு பாசம் கருணை பரஸ்பரம் இல்லையே, நெஞ்சில கல்யாணம் முடிச்சு மனைவியை கண்டான், அழகாக இருக்கிறார், நகை நட்டு போட்டிருக்கிறார், அவ்வளவுதான், மாமியை வருத்தாச்சு, பெற்ற பிள்ளை தந்தையை ஒரு கொடுத்தாச்சு, எல்லோரையும் மறுத்து தன்னந்தனியை வாழ்கிறார்களே. மனித தரமாய மனிதர்களாக சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்க, உலகத்தில் வாழ்கிறார்கள், கல் நெஞ்சும் படைத்தவர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்குள்ளே இன்னொரு முறை சொன்னார்கள், பெரும் பாவத்தில் ஒன்று பிள்ளைகள் தன்னுடைய பெற்றவர்களை சபிப்பது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் இப்படி பேச்சு கொள்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றெடுத்த உம்மாவை வாப்பாவை சபிப்பார்களா, பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தன்னுடைய தாயின் தந்தையை சபிப்பார்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்களோ தெரியலையே சரி, சஞ்சகத்தோடு ரசூலுல்லாஹை பார்க்கிறார்கள். அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெற்றவர்களை பிள்ளைகள் சபிப்பது பெரும்பாவம் என்றார்கள். அப்ப சஹாபாக்கள் விடல, சந்தேகமாயிட்டு கேட்டார்கள், நாயகமே அது எப்படி பிள்ளைகள் பெற்றவர்களை சபிப்பார்களா என்று கேட்ட பொழுது கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் உங்களுக்கு தெரியாதா, இரண்டு பேர்கள் சண்டை என்று கொள்வார்கள், சண்டை என்கிற நேரத்தில் கோபம் பேரிடும், அவர் என்ன செய்வதென்றே கோப நேரத்தில் அறிய மாட்டார். இவர் தன்னுடைய கோபக்காரரை பார்த்து ஏசுவது மட்டுமல்லாமல் பேசுவது திட்டுவது மட்டுமல்லாமல் அவனுடைய உம்மாவையும் வாப்பாவையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி திட்டுவான், பதுவா செய்வான், ஏசுவான். அதனை பார்த்த கோபக்காரன் சும்மா இருப்பானா? இவனுடைய உம்மாவையும் பாப்பாவையும் ஏசுவான், பேசுவான், திட்டுவான், கொச்சைப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். எனவே இவன் மற்றவனுடைய தாய் தந்தர்களை ஏசி பேசி இவனுடைய தாய் தந்தர்களுக்கு திட்டையும் மதுவாகவும் வாங்கி கொடுத்தாலே இது நேரடியாக இவன் பெற்றவர்களை திட்டியதற்கு சபித்ததற்கு சமம் என்பதை திருமண செலுத்தாமல் சொன்னார். சங்கியானவர்களுக்கு திட்டு பாருங்க, இந்த உலகத்துல பார்க்கிறோமே எடுத்த உடனே ஆறாங்கலிமா, எடுத்த உடனே திட்டு, எடுத்த உடனே பதுவா, சும்மா இல்ல, பட்ட சூஷணம் சகோதரர்களை கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்டதனால் தன்னுடைய பெற்றவர்களுக்கு சாபத்தை வாங்கி கொடுக்கிறார்கள் என்பதை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கியானவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உலகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது சொல்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வறுமையா ஒரு வீடு கட்ட முடியல, என்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியல, அன்றாட என்னுடைய செலவுகளை செய்யறதே கஷ்டமா இருக்கு, பெருநாள் வந்தால் பெரிய செலவு, நோக்கு வந்தால் பெரிய கஷ்டம். மனுஷன் சொல்றான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னு சொல்றான், எங்கே விஷயம் இருக்கிறது தெரியுமா? இவன் ஓடுறான் வட்டி வாங்கலாம்னு பாக்குறான், லீசிங்ல போய் பாக்குறான், இன்ன என்னென்ன ஐடியாஸ் இருக்குதோ அரசாங்கம் கொடுக்கும் வட்டி கடல்ல போறான், ஒவ்வொரு திசைகளில் போய் இவனுடைய வறுமையில் இருந்து மீழ்ச்சி பெறுவதற்காக முயற்சி செய்கிறார். அங்கே இல்லை சகோதரர்களே, ஆன்மீகம் சொல்கிறது, இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்ன சொன்னார்கள், யாருடைய ரிஸ்க்கு சொத்து செல்வம் தன்னுடைய சகல வாழ்வின் வசதிகளும் அபிவிருத்தி விசால பெற வேண்டும் என்று அபிவிருத்தி பெற வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருக்கு நீண்ட ஹயாத் நீண்ட வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, பல்யத்தில் ரஹிமஹு, தன்னுடைய சொந்த பந்தத்தை சேர்ந்து வாழட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் சொல்கிற ஹதீஸ்கள் எல்லாம் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள். சங்கியாளர்களை சிந்தனை செய்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வறுமையின் நீக்கம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுள் நீடிப்பு, சந்தோஷமான வாழ்வு, குதூகலமான வாழ்வு எங்கே இருக்கிறது? சொன்னார்கள், சொந்த பந்தத்தை, தாயுடைய கடமையை, தந்தையுடைய கடமையை, மனைவியுடைய கடமையை, பிள்ளைகளுடைய கடமை, அயல்வீட்டானுடைய கடமையை, சொந்த பந்தத்தின் கடமையை சரியாக செய்யட்டும், சேர்ந்து வாழட்டும், அவனுக்கு இரண்டும் கிடைக்கும், உலகத்தில் வாழ்வின் வாழ்வாதாரங்கள் கிடைக்கும், நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள், பெருமானார் ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், நாயகமே நான் ஜிஹாது செய்ய வேண்டும், நான் அற போர் புரிய வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் உயிரையே அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கேட்டார்கள், வேற ஒன்றும் இல்லை, உனக்கு முடியுமா, வாழ தூக்க முடியுமா, நெஞ்சோடு நெஞ்சு நெஞ்சு யுத்தம் செய்ய முடியுமா, பின்தங்கி ஓடுவாயா அப்படின்னு கேட்கல. ரசூலுல்லா கேட்டார்கள், அஹைக்கும் வாலிதா, உன்னுடைய உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். சொன்னார்கள், நாம் ஆமாமியா ரசூலுல்லா. சொன்னார்கள், ஃபபீஹி மா ஃபஜாஹித், திரும்பிப்போம், உன்னுடைய தாயுடைய தந்தையுடைய கடமை செய், அதிலே உன்னுடைய ஜிஹாத் அறப்போரை நீ காட்டிக்கொள்ள என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, எவ்வளவு அழகான ஒரு இஸ்லாம், எவ்வளவு அழகான ஒரு பண்பாட்டை இஸ்லாம் சொல்கிறது பாருங்க. இன்னொரு ஹதீஸ், ஒரு நபி தோழர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடி வந்து சொல்கிறார்கள், நாயகமே நான் உங்களோடு ஹிஜ்ரத் செய்யலாம் என்று நான் துறந்து மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்பொழுது கேட்டார்கள், மகனே உனக்கு உமாவும் அப்பா இருக்கிறார்களா? சொன்னார்கள், ஐயும் உமாவும் உயிரோடு இருக்கிறார்கள், வாப்பாவும் உயிரோடு இருக்கிறார்கள் சொன்னார்கள். சொன்னார்கள், அப்ப தபு தலில் அஜிரமில்லா, உன் அல்லாஹ்விடத்தில் நல்ல கூலி எதிர்பார்த்தா வந்தீங்கோ? ஆமாம் என்று சொன்னார்கள். சொன்னார்கள், அப்படியானால் திரும்பி போ, உன்னுடைய தாயுடைய தந்தையுடைய கடமையை செய்யலாம். இதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியிலே. ஒரு நபித்தோட திருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், நான் இப்ப நான் உங்களோட ஹிஜ்ரத் செய்யலாம் ஆசைப்படுகிறேன், எந்த அளவுக்கு தியாகத்தோடு வந்திருக்கிறேன் என்றால் நாயகமே என்னுடைய பிரிவினால் என்னுடைய தாயும் அழுகிறார்கள், என்னுடைய தந்தையும் அழுகிறார்கள், மகனே உன்னை இவ்வளவு காலமாக வளர்த்தேனே, உன்னை இவ்வளவு காலமாக பாசத்தோடு அரவணைத்தேனே, எங்களை விட்டு விட்டு நீ உன் நாடு கடந்து போறியா? மகனே உன் பாசத்தை இழந்து உன் எங்கள் கண்களினாலே உன்னை எப்பொழுது பார்ப்போமோ, மகனே நீ எங்களை விட்டு போறியே என்று துக்கத்தோடு நாயகமே கதறி கதறி அழுகிறார்கள். நாயகமே அந்த தாயை விட்டேன், தந்தையை விட்டேன், உங்களோடு ஹிஜ்ரத் செய்யலாம் வந்திருக்கிறேன். அப்படியானால் இளையுமா திரும்பி அவகைத்துகுமா, நீ எப்படி உன்னுடைய தாயையும் தந்தையும் அற வைத்து விட்டு கண்ணீர் வலிக்க வைத்து விட்டு கதற வைத்து விட்டு நெஞ்சம் ரோக வைத்து விட்டு திருப்பி இயற்கு போகலாம் என்று என்னை தேடி வந்தாயோ, அந்த தாயும் தந்தை போய் திருப்பி அழுதவர்களை நீ சிறு கூட்டுவாயாக என்று சொன்னார்கள் திருமான சொல்லலாம். எவ்வளவு அழகான இஸ்லாம், எவ்வளவு அழகான பண்பாடு. சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள், தாயுடைய கடமை என்ன, தந்தையுடைய கடமை என்ன. ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறோம், எல்லோரும் ஜனாதா தயாராக இருக்கிறது, சுமந்து செல்லலாம் என்று இருக்கிறார்கள். மகனை காணலையே, மகனை காணலையே, எங்க போனாலும் எங்க போனாலும் என்று பார்த்தால் சொன்னார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் என்று. சகோதரர்களே, நான் மிம்பரில் இருந்து பேசுகிறேன், நடந்த உண்மைகள். நானும் அந்த ஜனாதாவில் கலந்திருக்கிறேன். அப்பொழுது மிக நேரத்துக்கு பிறகு ஜனாதாவை வீட்டில் இருந்து தூக்குகிறார்கள். அவருடைய மகனார் தாயுடைய ஜனாதாவுக்கு காலையில் 8:30 போதா ஜனாதாவுக்கு அசருக்கு பிறகு வந்து சேருகிறார். எங்கும் போகல, ஏதோ ஒரு இடத்துல இருந்து போதையில இருந்து வருகிறவரும் தாயுடைய ஜனாதாவுக்கு போதை வெறியோடு வந்து ஒரு பக்கத்திலே ஒதுங்கி இருக்கிறார். சகோதரர்களே, இது பெற்றவர்களுக்கு தேவையான கடமையா? சிந்தனை செய்து பாருங்கள், எத்தனை பேர் முகத்துல பராங்கிடுறோம், அம்மா பாப்பாவை ஏசி போடுறோம், அழுகிறார்கள், கதறுகிறார்கள், நெஞ்சம் நோகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, உங்கள் தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொருந்தி கொண்டால் என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை தாலிமானவர் என்று சொன்னால் சொர்க்கம், அவர்களை அதிருப்தி பெற்றுக் கொண்டால் நரகம் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சரியானவர்களே, இது நீண்ட ஒரு பாடம், நீண்ட ஒரு பாடம், விரிவாக எங்களுக்கு சொல்வதற்கு நேரம் போதாது. சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். உவைசல் கர்ணி என்ற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் யமன் பிரதேசத்தை கொண்ட ஒரு சகோதரர். இவர் முராத் என்ற பிரதேசத்தில் இருந்தும் கரண் என்ற ஊரில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு ஒரு நாள் வருவார். என்னை பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டார், ஆனால் என்னை காண்பதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய தாயுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறார். யமனில் இருந்து என்னை பார்க்க வர முடியவில்லை. ஆனால் ஒன்று, அவர் ஒரு நல்ல மனிதர். நான் இல்லாத காலத்திலே உமரே அவர் ஹஜ்ஜுக்கு வருவதை நீங்கள் விசாரித்து தெரிந்து கொண்டால் அவர்களிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கும்படி நீங்கள் கேளுங்கள், அவர் செய்கின்றதெல்லாம் கபூலாகும் என்று சொன்னார்கள். இது போலவே ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு ஒவ்வொரு முறையும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு யமன் பிரதேசத்தில் இருந்து வருகிற ஒவ்வொரு மனிதர்களையும் விசாரிக்கிறார்கள். ஒரு முறை உவைஸ் பின் ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், விசாரித்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், அவர் நான் தான் உவைஸ் பின் ஆமீர் என்பதை ஒத்துக்கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை சொல்லி போட்டு எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்களேன் என்றார். பாவ மன்னிப்பு கேட்டார்கள், திரும்பி சென்று விட்டார்கள். அடுத்த வருடம் ஹஜ்ஜிக்கு வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், வரவில்லை. அந்த ஊரை சேர்ந்து ஒரு பெரியவர் வருகிறார், கேட்டார்கள், இல்லை அவர் இப்பொழுது கூஃபாவை நோக்கி போய்விட்டார். அவர் தன்னந்தனியே அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நடந்த செய்திகளை சொல்கிறார்கள். அந்த மனிதரும் ஓடி போய் ஹஜ் முடிந்த பிறகு எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று ஓய்ஸ் பின் ஆமி ரழியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டார்கள். பாவ மன்னிப்பு கேட்டார்கள். பார்த்தார்கள் ஜனங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறது, இங்கே இருக்க கூடாது, என்னுடைய ரகசியம் தெரிந்து விட்டது என்று ஒதுங்கி தானாகவே ஒரு தனியாக வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தில் போய் சேர்ந்து கொண்டார்கள் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கியானவர்களே, இவரை ஏன் ரசூலுல்லாஹ் பெருமைப்படுத்தினார்கள்? புனிதமான ரசூலுல்லாஹ்வுடைய திருமதனத்தை உயிரோடு கூட பார்க்கக்கூடிய முடியாத ஒரு சந்தர்ப்பம் உண்டானது. எதற்காக? தன்னுடைய தாயின் கடமை செய்வதற்காக. தாயுடைய கடமை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் புனிதமான ரசூலுல்லாஹ்வின் மேனியை பார்ப்பதற்கு வந்திருந்தார். ஒரு நேரம் தாயுடைய கடமை பால்பட்ட தாய்க்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும், அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அதனால் தான் ரசூலுல்லாஹ் அவரை உயர்த்தி உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையே அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி துஆ செய்யும்படி சொல்லி அனுப்பினார். சகோதரர்களே, மனிதன் மேன்மை பெறுகிறார், மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறார். எதனாலே? அவன் செய்கின்ற நல்ல அமல்களினாலே. கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்த உலகத்திலே அமல் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன், சில சகோதரர்கள் புனித மிகவும் தீனில் இஸ்லாத்துக்குள் நுழைந்திருக்கிறார்கள், பெற்றவர்கள் வந்து இஸ்லாத்துக்குள் நுழையவில்லை, மாற்று மதத்திலே இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய கடமைகளை செய்ய முடியுமா என்பதற்கும் குர்ஆன் எங்களுக்கு பதில் சொல்கிறது. அறிவி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறார், எனக்கும் உன்னுடைய தந்தை பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து. இலையில் மசீர் திரும்பி என்னிடத்தில் தான் வர வேண்டும். உன்னுடைய பெற்றவர்கள் ஏதாவது இல்லாத பாவமான விஷயங்களை செய்யும்படி ஏதாவது உனக்கு தேவையால் அந்த பாவங்களுக்கு நீ வழிபடக்கூடாது. பெற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், பாவமான விஷயங்களை செய்ய சொன்னால் உனக்கு தெரியும் தானே பாவம் என்று செய்யாதே. நல்ல விஷயங்களை சொன்னால் நல்லதை கேட்டு உலகத்தில் அவர்களோடு சேர்ந்து வாழு என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் தபாரக்கு தஆலா திருமறையிலே சொல்கிறார். ஹஸரத் அத்மா பின் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நாயகமே, என்னுடைய தாய் இன்னும் முஷ்ரிக்காக இருக்கிறார், நான் இஸ்லாத்திய உங்களுடைய மனைவியாக இருக்கிறேன், என்னுடைய தாய் அடிக்கொடுமுறை வறுமையின் காரணமாக என்னிடத்தில் வந்து ஏதாவது இருந்தால் தாமகளே என்று கேட்கிறார்கள், என்னுடைய தாய் முஷ்ரிக், நான் இந்த இஸ்லாத்தில் புனிதமான நபியுடைய மனைவியாக இருக்கிறேன், ஏதாவது கொடுத்தால் எது குற்றமாகுமா நாயகமே என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குற்றம் இல்லை, நாம் சினி உம்மக்கு உன் தாயின் கடமையை சரியாக செய், அது உன் தாய்தான் என்பதை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கியானவர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியே இஸ்லாம் நல்ல விழுமியங்களை நல்ல பண்பாடுகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் ஒரு நபித்தோல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நாயகமே, ஹயாத் விடுக்கும் பொழுது தாய் தந்தை கூட சகல கடமைகளை செய்ய முடியும், ஒரு நேரம் எங்களுடைய தாய் தந்தை மௌத்தாகி போனால் மௌத்தா போன பிறகும் எங்களுடைய அம்மா பாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா? எப்படி அழகான கேள்வி! நாயகமே, எங்களுடைய தாய் தந்தையர்கள் மௌத்தாகி போனால் மௌத்தா போன பிறகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் பாக்கி இருக்கிறதா? சொன்னார்கள், ஆமாம், இருக்கிறது என்று சொன்னார்கள். அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய ஜனாசாவை நீ தொழு, வல்லிஸ்திக்ஃபார் லஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் பாவ மன்னிப்பு நீ கேளு, வயின் பாவ அகதிஹிமா மின் பாதிஹிமா, உன்னுடைய தாய் தந்தைகளை மௌத்தாகி போன பிறகு அவர்கள் செய்த சில உடன்படிக்கையில் வாக்குகள் நிறைவேற்ற முடியாமல் இறந்திருப்பார்கள், அந்த வாக்குகளை உடன்படிக்கைகளை சத்திய பிரமாணங்களை நீ நிறைவேற்றுவை. உன்னுடைய தாய் தந்தை மூலமாக உருவான சொந்த பந்தங்களை நீ மோத்தா போன பிறகு அப்படியே விட்டுடாம சேர்ந்து வாடுகிராமி சஜேகிமா, தாயுடைய தந்தையுடைய நண்பர்களையும் நீ கண்ணியப்படுத்திட்டு பெருமாள் சொன்னார். இது இறந்த போற பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றவர்களுக்கு செய்கின்ற கடமையில் சேரும் என்பதை எம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே சங்கியானவர்களே, இப்படிப்பட்ட தாய் தந்தர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்து போன பிறகுதான் பிள்ளைகள் கதறுகிறார்கள், ஆஹா, எங்களுக்கு பெறுவது தெரியலையே, இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு என்ன கடமை செய்வது தெரியலையே, செய்யவுடைய கடமைகளை தவற விட்டோமே என்று நொந்து போகின்ற, வெந்து போகின்ற, அழுகின்ற, கதறுகின்ற எத்தனை பிள்ளைகளை பார்த்திருக்கின்றோம். எனவே சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய தாய் தந்தர்களுக்கு ஏதோ ஒரு முறையிலே அவர்களை எதிர்த்து பேசியிருக்கலாம், மனநோக சொல்லியிருக்கலாம், அவர்களுடைய கடமைகளை உதாசீனப்படுத்தியிருக்கலாம், அவர்களை சொல்லை தட்டியிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய மனத்தை புண்படுத்தியிருக்கலாம், தாயையோ தந்தையோ. எனவே சகோதரர்களே, அவர்களையும் நாங்கள் உணர்ந்து எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி அவர்களிடத்தில் போய் ரமலானுக்கு முன்பதாகவே மன்னிப்பு கேட்டு மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவர்களுடைய திருப்தியோடு நாங்கள் மூத்தாக வேண்டும், இந்த ரமலானை சிறப்பாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய பெற்றவர்களையும் உடனே நாங்கள் எங்கே இருக்கிறார்களோ தேடி போய் அவர்களை சந்தித்து முசாபா செய்து அவர்களிடத்திலே நாங்கள் அன்பை பெற்றுக் கொள்வதற்கு சகல முயற்சிகளை செய்து கொள்ள எல்லா உலகிற்கும் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கோபம் செய்வானா. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, கல்வி தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, எங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் எங்களுடைய நண்பர்கள் முஸ்லிம் மூமின்கள் ஹயாத்துடன் உள்ளவர்கள் இறந்து போன தங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா. திருப்பரப்பானே இதில் வரக்கூடிய ரமலானி முழுமையாக அடைந்து கூற நசீபை தந்தல்வாயா, கேவலங்களுக்கு நீண்ட ஆயிரம் அதிகமாக அமல் செய்த தோப்பிக்க தந்தல்வாயாக, எங்களுடைய சொந்த பந்தங்களை தெரியாமல் இணைந்து வாழ தோப்பி செய்வாயா, நாங்கள் தவறிழைத்து எங்களை மன்னித்து விடுவாயா, திரு ரஹ்மான் துணியாவது ஆகிய திருவிழாவை எங்களுக்கு நசீபாக்குவாயா, துணியாவது எங்கள் முகத்துக்கு முதல் எது நலவோ ஆகிறது எது நலவோ அவைகளில் எங்களுக்கு தந்தல்வாயாக, எங்கள் வாழ்வில் நஷ்டங்களில் எங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சகல விதமான அறிவுகளை உத்திகளை நீ பாதுகாத்துவாயா, எங்களுடைய வாங்கலை நீ அங்கே செய்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.